பொதுக்காலம் இரண்டாம் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்ற சொற்களுடன் ஆரம்பமாகும் திரைப்பட பாடலை கேட்டிருக்கின்றோம். தை பிறந்துவிட்டது, வழி பிறக்கும் என்று நம்புகின்றோம். வழி பிறக்கும் என்பதில்தான் எத்தனை எத்தனை கனவுகள். குழந்தை பிறப்பு, கல்வியில் வெற்றி, நல்ல வேலை, திருமணம், வீடு கட்டுதல் என்ற பல கனவுகள் வழி பிறக்கும் என்ற வார்த்தைகளுக்குப் பின் அணிவகுத்து நிற்கின்றன. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தைகளை வைத்து இணையதளத்தில் நான் தேடிக்கொண்டிருந்தபோது யாரோ ஒருவர் இந்த பாடல் வரியை தை பிறந்தால் வலி பிறக்கும் என்று பதிவு செய்திருந்தார். இன்னொருவர் அதற்கு, நண்பா, அது வலி அல்ல வழி என்று பதில் எழுதியிருந்தார். அன்புள்ளங்களே, தமிழில் வலி, வழி, வழி என்று மூன்று வார்த்தைகள் உள்ளன. வலி என்றால் துன்பம், வழி என்றால் காற்று, வழி என்றால் பாதை. தை பிறந்தால் பாதை பிறக்கும் என்பதைத்தான் இந்த பாடல் வரி சொல்கின்றது. ஆனால் அந்த வழி பிறக்க வலிகளை தாங்க வேண்டும். வீசுகின்ற வழியை, சூறாவளியை சமாளிக்க வேண்டும். வலியும் வழியும் இல்லாமல் எளிதாக வழி பிறக்காது. அவ்விதம் வலிகளை தாங்கி சுழன்று வீசும் வழிகளை சமாளித்து நாம் மேற்கொள்ளும் ஒரு முயற்சி என்ன? நமது இல்லங்களில் நடைபெறும் திருமணங்கள்.
தை மாதத்தில் பல குடும்பங்களில் திருமணங்கள் நடைபெறும். இச்சூழலில் இந்ஞாயிறன்று இயேசுவும் அன்னைமரியாவும் கலந்து கொண்ட ஒரு திருமணத்தை பற்றி சிந்திக்க திரு அவை நம்மை அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியின் ஆரம்ப வரிகள் நம் கவனத்தை கட்டி போடுகின்றன. கானாவில் திருமணம், இயேசுவின் தாய் அங்கு இருந்தார், இயேசுவும் சீடர்களும் அழைப்பு பெற்றிருந்தனர், ரசம் தீர்ந்துவிட்டது என்பன நாம் வாசித்த நற்செய்தியில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள். இயேசுவின் தாய் அங்கு இருந்தார் என்று சொல்லும்போது திருமணத்திற்கு முன்பே அவர் அங்கு சென்றிருக்கக்கூடும் என்ற கோணத்திலும் சிந்திக்கலாம். ஒரு குடும்பத்தில் திருமணம் என்றால் மிக மிக நெருங்கியவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னரே அங்கு சென்று திருமண ஏற்பாடுகளில் கலந்து கொள்வார்கள் இல்லையா? ஊரில் திருமணம் என்றால் சில தாராள மனம் கொண்ட நல்ல உள்ளங்கள் சொந்தம் சொந்தமில்லை என்பதையோ, அழைப்பு வந்தது வரவில்லை என்பதையோ கொஞ்சமும் சிந்திக்காமல் அந்த வீடுகளுக்கு உரிமையுடன் சென்று வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்வதை பார்த்திருக்கின்றோம். இவர்களில் பலர் திருமணங்கள் முடிந்ததும் எவ்வித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதையும் பார்த்திருக்கின்றோம். ஒரு நல்ல காரியம் மிக நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துடன், வேறு எந்த உள்நோக்கமும் இல்லாமல் செயல்படும் இந்த அன்பு உள்ளங்கள் உலகின் பல சிற்றூர்களில் இன்றும் நடமாடுகின்றார்கள்.
அன்பு இதயங்களே, நடமாடும் இத்தகைய புதுமைகளின் முன்னோடியாக நம் அன்னை மரியா கானா திருமண வீட்டில் இருந்தார். அன்னை மரியாவின் அழகே இதுதான். எங்கெல்லாம் அவரது உதவி தேவை என்று உணர்கின்றாரோ அங்கெல்லாம் எவ்வித அழைப்பும் இல்லாமல் சென்று உதவுவார். தன் உறவினரான எலிசபெத்தை பற்றி வானதூதர் சொன்னதும் மரியா கிளம்பி சென்றது நமக்கு நினைவிருக்கலாம். கானாவிலும் திருமணத்திற்கு முன்னரே அந்த வீட்டிற்கு சென்று அவர்களது பல தேவைகளை நிறைவு செய்தார் மரியா. கல்யாண நாளன்றும் அந்த அன்பு தாயின் உள்ளமும் கண்களும் யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதையே தேடிக்கொண்டிருந்தன. எனவேதான் குறைந்து வரும் திராட்சை ரசம் அவரது கண்களில் முதலில் பட்டது.
கானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வமகன் தாமே புதுமை செய்தார். கண்டோரெல்லாம் அன்று வியந்து மகிழ, இந்நாள் வரை தொடரும் அந்த மகிமை தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார்.
அன்பு இதயங்களே, குறையில்லாத திருமணங்கள் உலகத்தில் எங்கும் இல்லை. திருமண வைபவங்களில் குறைகள் ஏற்படும் போது அவற்றை பகிரங்கப்படுத்தி பெரிதாக்கி வேடிக்கை பார்ப்பவர்கள் உண்டு. காதும் காதும் வைத்தது போல் பிரச்சனைகளுக்கு விரைவாக தீர்வு காண்பவர்களும் உண்டு. அன்னை மரியா இரண்டாவது வகையை சேர்ந்தவர். குறையை கண்டதும் அதை தீர்க்க நினைக்கின்றார். தன் மகனிடம் அதை பற்றி கூறுகின்றார். அன்னை மரியாவுக்கும் இயேசுவுக்கும் நிகழ்ந்த உரையாடலில் நாம் பல்வேறு அடுக்கடுக்கான அர்த்தங்களை காண முடியும். ஆனால் அன்புள்ளங்களே, இன்று அந்த உரையாடலை தொடர்ந்து அங்கு நிகழ்ந்தவற்றை சிறிது ஆழமாக சிந்திப்போம். அங்கு நிகழ்ந்ததை நற்செய்தியாளர் யோவான் இவ்விதம் சித்தரிக்கின்றார்.
யோவான் நற்செய்தி பிரிவு 2. இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்கு தேவையான 6 கல்தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம்.
அன்பு நெஞ்சங்களே, பணியாளர்கள் தொட்டியில் ஊற்றியது தண்ணீர். ஆனால் அதை அவர்கள் மொண்டு எடுத்துச் சென்றபோது அது ரசமாக மாறியிருந்தது. எப்போது எப்படி இந்த புதுமை நடந்தது? வழக்கமாக இயேசுவின் புதுமைகளில் அவர் சொல்லும் ஒரு சொல்லோ அல்லது அவர் ஆற்றும் ஒரு செயலோ புதுமைகளை நிகழ்த்தும். ஆனால் இந்த புதுமை நடந்தபோது அப்படி தனிப்பட்ட வகையில் இயேசு எதையும் சொல்லவில்லை, செய்யவும் இல்லை. தண்ணீர் நிரப்புங்கள் என்றார், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொடுங்கள் என்றார். இந்த இரு கூற்றுகளுக்கும் இடையே நீர் நிரப்பப்பட்ட தொட்டிகள் மீது இயேசு கைகளை நீட்டியதாகவோ எதுவும் சொன்னதாகவோ நற்செய்தியில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அன்புள்ளங்களே, இயேசுவின் இந்த இரு கூற்றுகளுக்கும் இடையே யோவான் ஓர் அழகிய வாக்கியத்தை இணைத்துள்ளார். தண்ணீர் நிரப்புங்கள் என்று இயேசு சொன்னதும் அவர்கள் அத்தொட்டிகளை விளிம்பு வரை நிரப்பினார்கள். இதுதான் அன்புள்ளங்களே அந்த புதுமை நிகழ்ந்ததை கூறும் பொருள் நிறைந்த வாக்கியம். என்னை பொறுத்தவரை, எப்போது அந்த பணியாளர்கள் தொட்டிகளில் விளிம்பு வரை நீர் நிரப்பினார்களோ அப்போது அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிய புதுமை நிகழ்ந்தது. அன்பு இதயங்களே, அவர்கள் நீர் நிரப்பியதில் அப்படி என்ன அற்புதம் புதைந்துள்ளது என்ற கேள்வி எழுவது இயற்கை. அதற்கு பதில் சொல்ல அங்கு நடந்ததை சிறிது கற்பனை கலந்து சிந்திக்க வேண்டியுள்ளது.
தெய்வ மகன் தாமே புதுமை செய்த
மரியா பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்றார். பணியாளர்களுக்கு குழப்பம். மரியன்னை அவர் என்று குறிப்பிட்டு சொன்ன அந்த புது மனிதரை அவர்கள் அதுவரை பார்த்ததில்லை. அந்த இளைஞனை பார்த்தால் பிரச்சனையை தீர்த்து வைப்பவர் போல் அவர்களுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கடந்த 3 அல்லது 4 நாட்களாய் தங்களுடன் சேர்ந்து அதிகம் வேலைகள் செய்து தங்கள் பிரச்சனைகள் பலவற்றை தீர்த்தவர் மரியன்னை என்பதால் அவர் மட்டில் அதிக மதிப்பு அவர்களுக்கு இருந்தது. அந்த அன்னை சொன்னால் அதில் ஏதாவதொரு அர்த்தம் இருக்கும் என்று அவர்கள் நம்பினர். மேலும் அந்த இளைஞன் அந்த அம்மாவுடைய மகன் என்றும் கேள்விப்பட்டதால் அவர் சொல்வதை கேட்பதற்கு அவர்கள் மனம் ஓரளவு தயாராக இருந்தது.
அவர்கள் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்தபோது இயேசு தன்னை சுற்றிலும் பார்த்தார். அவர்கள் நின்று கொண்டிருந்த அந்த முற்றத்தில் கை கால் கழுவுவதற்கென்று நீர்த்தொட்டிகள் இருந்தன. இயேசு பணியாளரிடம், இந்த தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அன்பு இதயங்களே, இந்த காட்சியை நாம் வாழும் காலத்திற்கு ஏற்றது போல் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு கிராமத்தில் நடக்கும் திருமண வைபவத்தை கற்பனை செய்து கொள்வோம். கை கால் கழுவ குழாய் வசதி இல்லாத இடங்களில் பெரிய பாத்திரங்களில் அல்லது பிளாஸ்டிக் வாளிகளில் வெளியே தண்ணீர் வைத்திருப்போம். ஒரு சில இடங்களில் சிமெண்ட் தொட்டிகளிலும் தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீரை எடுத்து யாரும் குடிப்போமா? இல்லையே. அத்தகைய பாத்திரங்களில் அல்லது தொட்டிகளில் தண்ணீரை நிரப்பச் சொன்னார் இயேசு.
இயேசு இவ்வாறு சொன்னதும் பணியாளர்களுக்கு ஆச்சரியம், அதிர்ச்சி, கொஞ்சம் எரிச்சலும் இருந்திருக்கும். பந்தியில் பரிமாற திராட்சிரசம் இல்லை என்று அலைமோதிக் கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு கட்டளையை இயேசு தருவார் என்று அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அந்நேரத்தில் மரியன்னையை பற்றி நினைத்து பார்த்திருப்பார்கள். அவர் உங்களுக்குச் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று அந்த அம்மா சொன்ன சொற்கள் அவர்கள் உள்ளத்தில் இன்னும் ஒலித்துக் கொண்டிருந்தன. இயேசு சொன்னதை கேட்டு குழப்பம், கோபம் இவற்றையே மனதில் தாங்கி இந்த பணியாளர்கள் செயல்பட்டிருந்தால் அத்தொட்டிகளை அரைகுறையாய் நிரப்பியிருப்பர். ஆனால் யோவான் தெளிவாக கூறியுள்ளார், அவர்கள் அத்தொட்டிகளை விளிம்பு வரை நிரப்பினார்கள் என்று. அப்படியென்றால் அந்த பணியாளர்களின் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது. இந்த உள்ள மாற்றம்தான் தண்ணீர் ரசமாக மாறிய அந்த புதுமையை துவக்கி வைத்தது. தங்கள் அதிர்ச்சி, தயக்கம், எரிச்சல் எல்லாவற்றையும் புறம் தள்ளிவிட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செயலை முழுமையாகச் செய்த அந்நேரத்திலேயே அவர்கள் ஊற்றிய தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. முழுமையான ஈடுபாட்டுடன் செய்யும் ஒவ்வொரு செயலும் மன நிறைவை தருவதோடு வாழ்வில் மாற்றங்கள் பலவற்றையும் உருவாக்கும்.
தெய்வ மகன் தாமே புதுமை செய்த.
எனது அருமை அன்புள்ளங்களே, இறுதியாக ஒரு சிந்தனை. புதுமையாக தோன்றிய இந்த ரசம் எங்கிருந்து வந்ததென்று பந்தி மேற்பார்வையாளருக்கு தெரியவில்லை. மணமகனை கூப்பிட்டு கேட்கிறார், அவருக்கும் தெரியவில்லை. ஆனால் பணியாளர்களுக்கு தெரிந்திருந்தது. அன்பு இதயங்களே, பணியாளர்களுக்கு தெரிந்திருந்தது என்று யோவான் கூறும் அந்த கூற்றில் மையங்கள் ஓரமாவதையும் ஓரங்கள் மையமாவதையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம்.
திருமண வைபவங்களில் பல பொருட்களை பயன்படுத்துகின்றோம். ஆனால் எல்லா பொருட்களும் முக்கியத்துவம் பெறுவதில்லை. மணமகன், மணமகள் இவர்கள் அமரும் நாற்காலிகள் புகழ் பெறலாம். எல்லா புகைப்படங்களிலும் இடம்பெறலாம். கை கால்களை கழுவும் தொட்டிகள் புகைப்படங்களில் இடம்பெறுவதில்லை. அதேபோல் இந்த வைபவங்களில் முழுநேரமும் கடினமாக உழைக்கும் பணியாளர்களை பற்றி யாரும் பெரிதாக நினைப்பதில்லை. திருமண புகைப்படங்கள் அடங்கிய எந்தவொரு ஆல்பத்தையும் திறந்து பாருங்கள். அங்கு பணியாளர்களின் படங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு பணியை அவர்கள் செய்வது போல் பின்னணியில் இருக்குமே ஒழிய அவர்களை மையப்படுத்தி இருக்காது. இயேசுவின் இந்த புதுமை வழியாக அந்த திருமணத்தில் மையமான புள்ளிகள் எல்லாமே மறைந்துவிட்டனர். ஓரத்தில் இருந்த பணியாளர்கள் இயேசுவுடன் சேர்ந்து புதுமையின் நாயகர்களாயினர். யாருடைய கவனத்தையும் ஈர்க்காத நீர்த்தொட்டிகள் இறைமகனுடைய கவனத்தை ஈர்த்தன. அவரது புதுமைக்கு மையமாயின.
அன்பு இதயங்களே, நம் வாழ்விலும் எதை எதை மையப்படுத்துகின்றோம் அல்லது ஓரத்தில் ஒதுக்கி வைக்கிறோம் என்பதையெல்லாம் புத்தாண்டின் துவக்கத்தில் நினைத்து பார்ப்பது நல்லது. மையங்களும் ஓரங்களும் மாற வேண்டுமென்றால் துணிவுடன், முழு மனதுடன் மாற்றங்களை செய்ய வேண்டும். அதற்கு நாம் இறைவனின் துணையை நாடுவோம். சிறப்பாக அன்புள்ளங்களே, நாம் கொண்டாடி வரும் இரக்கத்தின் யூபிலி ஆண்டில் ஓரங்களில் யாருடைய கவனத்தையும் ஈர்க்காமல் வாழும் மக்களை நம் வாழ்வின் மையங்களாக்கி அவர்களுக்கு தேவையான கவனத்தை தரும் மனதை இறைவன் நமக்கு தர வேண்டுமென்று மன்றாடுவோம்.
அன்புடன் பரிவும் வேண்டுமென்றார், தாழ்மையாய் நாளும் பழக சொன்னார், ஒளியுடன் வாழும் வழியை தந்தார், இறுதி நாள் வரை நம் அருகில் நிற்பார், ஒளியுடன் வாழும் வழியை தந்தார், இறுதி நாள் வரை நம் அருகில் நிற்பார். ஆஹா, நான் எங்கு காண்பேனோ, ஆஹா நான் எங்கு காண்பேனோ, நேசர் என் இயேசு போ. கானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.